திருவருகை கால மூன்றாம் ஞாயிறு ஞாயிறு சிந்தனை.
எனது அருமை அன்புள்ளங்களே, புதிய மில்லனியம் என்று அழைக்கப்படும் 2001 துவங்கியதிலிருந்து சிறப்பான எண்கள் கொண்ட நாட்கள் நமது கவனத்தை ஈர்த்து வந்தன. 1-1-1, 2-2-2 என்று துவங்கி சென்ற ஆண்டு டிசம்பர் மாதம் 12-12-12 என்ற எண் கொண்ட நாள் முடிய கடந்த 12 சிறப்பான எண்கள் கொண்ட இந்த நாட்களை நாம் பல வழிகளில் சிறப்பித்து வந்தோம். சிறப்பு எண்கள் கொண்ட இந்த நாட்களில் நமது சுற்றுச்சூழலை பாதுகாப்பது, நாம் பயன்படுத்தும் எரிசக்தியை பாதுகாப்பது, மின்சக்தியை பாதுகாப்பது என்று பல முயற்சிகளை சமுதாய அக்கறை கொண்ட பல உலக அமைப்புகள் மேற்கொண்டன. அன்பு நெஞ்சங்களே, உலகை காப்பது என்ற முயற்சி ஒரு சில சிறப்பு நாட்களில் மட்டும் பேசப்படக்கூடிய கருத்து அல்ல, ஆண்டின் ஒவ்வொரு நாளும் பேசப்பட வேண்டிய உண்மை. உலகை காப்பது, உலகை மீட்பது என்ற எண்ணங்களை ஒவ்வொரு ஆண்டும் நம் மனதில் விதைக்க தாய் திரு அவை உருவாக்கியுள்ள சிறப்பான காலம் திருவருகை காலம். திருவருகை காலத்தின் மூன்றாம் ஞாயிறான இன்று மகிழும் ஞாயிறு என்று அழைக்கப்படுகின்றது. நம்பிக்கையும் மகிழ்வும் கலந்த உணர்வுகளை இறைவாக்கினர் ஏசையா இவ்விதம் கூறுகின்றார்.
அந்நாட்களில் பாலை நிலமும் பால்வெளியும் அகமகிழும், பொட்டல் நிலம் அக்களிப்படைந்து லீலி போல் பூத்து குலுங்கும், அது வளப்பாய் பூத்து குலுங்கி மகிழ்ந்து பாடி களிப்படையும்.
அன்பு இதயங்களே, இறைவாக்கினர் எசையா கூறும் வார்த்தைகள் கட்டுக்கடங்காமல் செல்லும் கற்பனையாக நமக்கு தோன்றுகின்றன இல்லையா? அற்புதம் இருக்க வேண்டியதுதான். அதற்காக அபத்தமான கற்பனைகளை அற்புதம் என்று எப்படி சொல்வது? அன்பு இதயங்களே, இறைவாக்கினர் சொல்லும் வார்த்தைகள் கனவுகள் நிறைந்த கவிதை வரிகள், நடைமுறை வாழ்வின் கணக்குகளுக்கு அப்பாற்பட்ட வரிகள். நடைமுறைக்கு ஒத்து வருவதையே நாம் நாள்தோறும் எண்ணி வந்தால், செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் நாம் கணக்கு பார்த்து கொண்டிருந்தால், உலகில் கணக்குகள் எழுதப்பட்ட புத்தகங்கள் மட்டுமே நிறைந்திருக்கும், கவிதைகளை கனவுகளை சொல்லும் புத்தகங்கள் இருக்காது. மனித குலத்தில் 1000 பேர் கணக்கு எழுதிய போது ஓர் இருவர் கவிதை எழுதியதால்தான் இவ்வுலகம் இன்னும் ஓரளவு அழகோடு இன்றும் சுழன்று வருகின்றது.
புதியதோர் உலகம் மறுபடி உதயம் பொன்னான இயேசுவின் வருகையில்.
அன்பு இதயங்களே, நாம் தற்போது கடந்து வந்த வாரத்தில் 11-12-13 என்ற எண்ணிக்கை கொண்ட ஒரு சிறப்பான நாள் இடம்பெற்றது. கடந்த 12 சிறப்பான எண்கள் கொண்ட நாட்களில் உலகின் பாதுகாப்பு என்ற எண்ணம் பேசப்பட்டது போல, 11-12-13 என்ற இந்த சிறப்பான எண் கொண்ட கடந்த புதனன்று உலக பாதுகாப்பு என்ற சிந்தனை அதிகம் எழுந்ததாக தெரியவில்லை. ஆனால் அந்த நாளில் இந்த உலகை காக்கும் சிந்தனைகளை அழியாத கருவூலமாய் விட்டு சென்ற ஒருவர் பிறந்தார் என்பதும் உண்மை. ஆம் அன்புள்ளங்களை, 11-12 அதாவது டிசம்பர் 11 மகாகவி பாரதியார் அவர்களின் பிறந்த நாள். ஆங்கிலேயர்களின் அடிமைத்தனத்தில் வாழ்நாளெல்லாம் வறுமையின் கோர பிடியில் சிக்கித் தவித்த இந்த கவிஞர் விடுதலை கனவுகளை விதைத்துச் சென்றார். ஆங்கிலேயர் ஆட்சியிலிருந்து நாம் பெற வேண்டிய அரசியல் விடுதலையை மட்டும் அவர் பேசவில்லை. பல்வேறு வழிகளில் தலையுண்டு சிறைப்பட்டிருந்த இந்திய சமுதாயத்தின் உண்மை விடுதலையை பற்றி அவர் அழகான கனவுகளை விதைத்துச் சென்றார். சாதிய தளைகள், ஆண் பெண் என்ற வேற்றுமை தளைகள் என அனைத்து வகையான விலங்குகளை உடைத்து விடுதலை பெற வேண்டும் என்ற கனவையும், இயற்கை வளங்களை சரிவர பராமரித்து நாட்டின் வளத்தை பெருக்கும் கனவையும் கண்டவர் பாரதியார். அன்புள்ளங்களே, அவரை பற்றி இன்று பேசுவதற்கு அவரது பிறந்த நாள் மட்டும் ஒரு காரணம் அல்ல. இன்றைய ஞாயிறு வழிபாட்டின் நாயகனாக விளங்கும் திருமுழுக்கு யோவானை பாரதியார் நினைவுபடுத்துகிறார் என்பதும் மற்றொரு காரணம். தான் வாழ்ந்தது ஒரு கடினமான வாழ்க்கை என்றாலும், தனக்கு அடுத்த தலைமுறை விடுதலை பெற்று தலைநிமிர்ந்து வாழும் என்ற நம்பிக்கையோடு கவிதைகளை உருவாக்கியவர் பாரதியார். பாரதி போலவே தன் வாழ்வில் துன்பங்களை தாங்கினாலும் மற்ற மக்களின் நம்பிக்கைக்கு வழிவகுத்தவர் திருமுழுக்கு யோவான். இவரை குறித்து இன்றைய நற்செய்தியில் இயேசு பேசும்போது,
மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை
என்று புகழ்கின்றார். பாலை நிலத்தில் கடினமான வாழ்வை மேற்கொண்ட யோவான் மக்களை வரவழைத்து அவர்களுக்கு நம்பிக்கையையும் நற்செய்தியையும் கோரினார். அதே நேரம் தங்கள் சுகமான வாழ்வுக்கு மக்களை பலியாக்கிய மதத் தலைவர்களையும் ரோமைய அரசையும் வன்மையாக கண்டித்தார். இதனால் கதிகலங்கிய மதத் தலைவர்களும் ஏரோதும் அவரை சிறையில் அடைத்தனர். யோவானின் உடல் சிறைப்பட்டிருந்தாலும் அவரது மனம் தனது மக்களின் விடுதலையை பற்றியே எண்ணிக்கொண்டிருந்தது. அந்த விடுதலை இயேசுவின் வழியே வருமா என்ற கேள்வியை ஏக்கத்தோடு கேட்கின்றார் இன்றைய நற்செய்தியில்.
வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா?
எனதருமை அன்புள்ளங்களை, திருமுழுக்கு யோவான் எழுப்பிய கேள்வியும் அதற்கு இயேசு தந்த பதிலும் ஒரு சில தெளிவுகளை, ஒரு சில வாழ்க்கை பாடங்களை நமக்கு தருகின்றன. உலகின் செம்மறி என்று மக்களுக்கு தான் சுட்டிக்காட்டிய இயேசு தனக்கு பின்னர் முழு வீச்சில் பணியில் இறங்கியிருப்பார். மதத் தலைவர்களையும் ரோமைய அரசையும் இந்நேரம் கதிகலங்கச் செய்திருப்பார் என்பது யோவானின் எதிர்பார்ப்பாக இருந்தது. யோவானின் எதிர்பார்ப்புகளும் தனது கண்ணோட்டம், பணிவாழ்வு இவைகளும் வேறுபட்டவை என்பதைச் சொல்ல இயேசு தயங்கவில்லை. யோவான் எதிர்பார்த்த புரட்சி ஆள்பவர்களை விரட்டி அடித்து ஆட்சியை பிடித்து மக்கள் வாழ்வை மாற்றுவது என்ற வரிசையில் அமைந்திருந்தது. இயேசுவின் புரட்சியோ இதற்கு நேர் மாறான தலைகீழான புரட்சி. இந்த புரட்சி மக்கள் வாழ்வை மாற்றுவதிலிருந்து ஆரம்பமாகின்றது. இந்த புரட்சியை குறித்து இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசையாவும் இவ்வாறு கூறியுள்ளார்.
திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள், இதோ உங்கள் கடவுள் பழிதீர்க்க வருவார், அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார்.
அன்பு இதயங்களே, இறைவாக்கினர் எசையாவின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் இறைவன் எப்படி பழி தீர்ப்பார் என்ற விவரம் அடுத்த வரிகளில் அடங்கியிருக்கும் என்று நாம் வாசிக்க தொடர்ந்தால் பெருத்த ஏமாற்றம் நமக்கு அங்கு காத்திருக்கும். ஆம், பழி தீர்ப்பது என்ற வார்த்தைகளை கேட்டதும் நம் மனங்களில் ஓடும் வழக்கமான குறுகிய எண்ணங்களைக் கொண்டு வாசிப்பதால் இந்த ஏமாற்றம் எழுகின்றது. ஆனால் அடுத்த வரிகளில் இறைவாக்கினர் எசையா கூறுவது இதுதான்.
அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும், கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர், வாய்ப்பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர், அவர்கள் முகம் என்றும் உள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும், துன்பமும் துயரமும் பறந்தோடும்.
அன்பு இதயங்களே, பழி தீர்ப்பதற்கு இறைவன் தரும் இலக்கணம் இதுதான். இத்தகைய பழி தீர்க்கும் படலத்தை இயேசு தொடர்கின்றார். பழி தீர்ப்பது என்றால் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்ற போக்கில் கணக்கு தீர்ப்பது என்பது ஒரு பொருள். ஆனால் பழி தீர்ப்பது என்றால் பழியை, குறையை தீர்ப்பது என்றும் பொருள் கொள்ளலாம் இல்லையா? அவ்விதம் பழியை தீர்க்க, பழியை துடைக்க வந்தவர் இயேசு. மதத் தலைவர்களையும் அதிகார வர்க்கத்தையும் பழி தீர்க்காமல் இருந்த இயேசுவிடம் வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேள்விகள் எழுப்பிய யோவானுக்கு இயேசு கூறிய பதில் இதுதான்.
நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் நலம் அடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகின்றது.
கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்பது இன்றைய உலகில் பழி தீர்க்கும் பலரது மந்திரம். இதற்கு நேர் மாறாக பழியை தீர்க்கும் மந்திரங்களும் வழிகளும் இந்த உலகத்தில் உண்டு. கண்களையும் மனதையும் திறந்து நாம் இவற்றை பார்க்க பழக வேண்டும் என்று இயேசு இன்றைய நற்செய்தியில் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார்.
புதியதோர் உலகம் மறுபடி உதயம் பொன்னான இயேசுவின் வருகையில்.
எனது அருமை அன்புள்ளங்களே, 2005 நவம்பர் மாதம் ரமதான் பண்டிகை காலத்தில் அஹ்மத் கத்தீப் என்ற பாலஸ்தீனிய சிறுவன் ஒருவன் இஸ்ரேல் வீரர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டான். அவன் வைத்து விளையாடிக் கொண்டிருந்த பொம்மை துப்பாக்கியை உண்மை துப்பாக்கி என்று நினைத்த வீரர்கள் அஹ்மதை சுட்டுவிட்டனர். வீரர்கள் தங்கள் தவறை உணர்ந்ததும் உடனே அந்த சிறுவனை இஸ்ரேல் பகுதியில் இருந்த ஒரு மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றனர். அஹ்மதின் பெற்றோர்களையும் அவர்கள் உடன் அழைத்துச் சென்றனர். மருத்துவர்கள் அகமதின் உயிரை காப்பாற்ற முடியவில்லை. அந்த நேரத்தில் அந்த தாயும் தந்தையும் அற்புதம் ஒன்றை செய்தனர். அன்பர்களே, கொல்லப்பட்ட தங்கள் மகன் அகமதின் உடல் உறுப்புகளை அவர்கள் தானம் செய்ய முன்வந்தனர். அந்த உறுப்பு தானத்தை அந்த பெற்றோர் இஸ்ரேல் பகுதியிலிருந்த மருத்துவமனையிலேயே செய்ததை கேள்விப்பட்ட பாலஸ்தீனியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர், கோபமடைந்தனர். ஆனால் கட்டாயம் வேறு பல பாலஸ்தீனியர்கள் இதை கேள்விப்பட்டு மகிழ்ந்திருப்பார்கள். தங்கள் மகனை கொன்றது இஸ்ரேல் படைவீரர்கள் என்று தெரிந்தும் அந்த பகுதியிலேயே தங்கள் மகனின் உறுப்புகளை அந்த பெற்றோர் தானம் செய்தது பழி தீர்ப்பதில் ஓர் உயர்ந்த வகை. இஸ்மாயில், ஆப்லா என்ற அந்த பெற்றோர் எளிய மக்கள். அந்த பெற்றோர் எடுத்த முடிவை பற்றி பத்திரிகையாளர்கள் அவர்களிடம் கேட்டபோது அவர்கள் சொன்ன பதில் இதுதான்.
எங்கள் மகனின் உறுப்புகள் வழியே வாழப்போகும் இஸ்ரேல் மக்கள் இனிமேலாகிலும் சமாதானத்தை விரும்புவார்கள் என்ற நம்பிக்கையில் தான் இந்த உறுப்புகளை நாங்கள் தானம் செய்தோம்.
அன்பு நெஞ்சங்களே, கண்ணுக்கு கண் என்று பழிவாங்க துடித்துக் கொண்டிருக்கும் இஸ்ரேல் பாலஸ்தீனிய மக்களிடையே கண்ணற்றோருக்கு கண் என்று சொல்லித்தரும் இஸ்மாயில், ஆப்லா இவர்களின் பாடம் பழியை தீர்க்கும் ஓர் அழகிய பாடம். ஆயிரத்தில் பல்லாயிரத்தில் ஒரு சிலர் இப்படி இருப்பதாலேயே இந்த உலகம் இன்னும் மனிதர்கள் வாழும் உலகமாக இருக்கின்றது. அளந்து கணக்கு பார்த்து அன்பு காட்டும் பலரது நடுவில் பயனேதும் எதிர்பாராமல், கணக்கு பார்க்காமல், கவிதையாக நல்ல கனவாக வாழும் இறைவாக்கினர் எசேயா, திருமுழுக்கு யோவான், இஸ்மாயில், ஆப்லா போன்ற இறைவாக்கினர்கள் தொடர்ந்து நம்மிடையே வாழ வேண்டும் என்று வேண்டுவோம். கணக்கு பார்த்து பழி தீர்க்கும் உலகை விட நல்ல கனவுகள், கவிதைகள் வழியாக பழிகளை தீர்ப்பதில் நமது உலகம் வளர வேண்டும் என்று ஜெபிப்போம்.
நீதியும் அமைதியும் முன்னோர்கள் செல்வமும் மீண்டும் மனிதரை அடைந்திடவே, இஸ்ராயேல் இனத்தின் வழியிலே மனுக்குலம் இறைவனின் ஆசியில் நனைந்திடவே. அன்பும் நன்மையும் மகிழ்ச்சியும் தந்திடும் ஆனந்த கிறிஸ்மஸ் மலர்ந்ததுவே. புதியதோர் உலகம் மறுபடி உதயம் பொன்னான இயேசுவின் வருகையில், ஈராயிரம் ஆண்டுகள் கடந்த பின்னாலே புதுமைகள் ஒளிர இனிமைகள் நிறைய மலர்ந்திடும் இதயங்களே, மகிழ்ச்சியின் சிகரங்களே. மகிழ்வோ மகிழ்வோ எங்கும் விடுதலை என்றே மகிழ்வோ. அன்பு
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது உங்கள் வத்திக்கான் வானொலி.